நம்முடைய தேவன் நல்லவர். ஆமென். அவர் நம் வாஞ்சியோடும் எதிர்பார்ப்போடும் கூட நம் தேவ சமூகத்தில் நாம் காத்திருப்போம். தேவ நிச்சயங்களோடு கூட அவர் பேசுவார். நம்முடைய தேவன் பேசுகிறவர். ஆமேன். ஆகவே எதிர்பார்ப்பும் வாஞ்சியும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். கர்த்தர் நிச்சயமாய் இந்த பின்னர வேளையிலும் எங்களை ஒவ்வொருத்தரும் கூட பேசி தேவன் இடைபடுவார், பெரிய காரியங்களை செய்வார், எங்களை மாற்றுவார், எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசத்தோடு காத்திருப்போம். தேவன் பெரிய காரியங்களை எங்களுக்கு மத்தியில் செய்வார். எனக்கு அறிமானவர்கள், இந்த நாளிலும் கூட நான் கடந்த 2 கிழமைக்கு முதல் ஒரு வேத படிப்பிலே பேசின ஒரு சில வார்த்தைகளை முன்பதாக நான் சொல்லிக்கொண்டு தொடர்ந்து அதோடு கூட இன்றைய செய்தியை நான் நினைக்க நான் அங்கே விரும்புகின்றேன். நான் அங்கே ஒரு கேள்வியோடு கூட கடந்த முறை வேத படிப்பை நான் ஆரம்பித்தேன். நாங்கள் பார்த்தேன், கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு ஆரம்பம் முக்கியமானது, சரியாய் நிகழ வேண்டும். அதுவே எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு எதிர்காலத்தை அது நல்ல விதத்திலே அங்கே கொண்டு செல்லும் என்று சொல்லி கேட்டேன். ஒரு சகோதரி அங்கே அழகாய் அங்கே பதில் சொன்னார், அங்கே பார்க்கின்றோம் மனம் திரும்புதல் என்று சொல்லி. மனம் திரும்புதல் எங்களுடைய வாழ்க்கையிலே சரியாய் நிகழ வேண்டும் என்று சொல்லி. மனம் திரும்புதல் எங்களுடைய வாழ்க்கையிலே என்றால் பார்க்கிறோம், அங்கே அஸ்திமாரத்திலே ஒரு சிறிய ஒரு பிழை ஏற்படுமானால், ஒரு சரிவு ஏற்படுமானால், அது அதை கட்டி முடிக்கும் பொழுது அந்த கட்டிடத்திலே பெரிய ஒரு சரிவை நாங்கள் காணலாம். ஆகவே தான் அந்த அஸ்திவாரம் சரியாய் அங்கே இடப்பட வேண்டும். பார்க்கிறோம், அது சரிவில்லாது அங்கே காணப்பட வேண்டும். அதன் மீது கட்டிடத்திலே நேர்மையான ஒரு தன்மை காணப்பட வேண்டும். அப்பொழுது அந்த கட்டிடம் நிலைத்திருப்பதை, நாங்கள் நேராய் இருப்பதை காண முடிகிறது. ஆகவே இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புதல் எங்களுடைய பார்க்கின்றோம். மனம் திரும்புதல் ஆரம்பத்திலே எங்களுடைய வாழ்க்கையில வருகிறது. அந்த மனம் திரும்புதல் முழுவதுமாய் சரியாய் அங்கே எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுது எங்களுடைய மீதியான வாழ்க்கையிலே பல ஆசீர்வாதங்கள் அங்கே கடந்து வருகிறது. இன்னைக்கு வேதத்திலே ஒரு பகுதியை நாங்கள் பார்க்கலாம். மத்தேயு 27வது அதிகாரம், மத்தேயு 27 3-5 வாசிக்க கேட்போம். மத்தேயு 27 3-5. பார்க்கின்றோம் ஜூதாஸ் இயேசுவை காட்டிக் கொடுத்த சம்பவம் எங்கள் அனைவருக்கும் அங்கே தெரிந்த ஒரு சம்பவம் அங்கே நாங்கள் பார்க்கின்றோம். அதன் பின்பு ஜூதாஸ் இந்த காரியத்திலே மனம் திரும்பினானா, மனஸ்தாபப்பட்டானான்னு உங்களிடத்தில் கேட்க விரும்புகிறேன். ஜூதாஸ் இந்த காரியத்திலே அவன் மனஸ்தாபப்பட்டானா, மனம் திரும்பினானா? மனம் திரும்பவில்லையா? ஜூதாஸ் மனம் திரும்பினார் என்று நாங்கள் பார்த்தோம். மனம் திரும்பினான், ஆனாலும் அவருடைய வாழ்க்கையின் முடிவு ஒரு தற்கொலைக்கு நேராய், பிழையான ஒரு தீர்மானத்துக்கு நேராய் அவனை அழைத்து சென்றிட்டு. ஆகவே இன்றைக்கு நான் 3 விதமான காரியங்களும் மத்தியில் நான் பேச விரும்புகின்றேன். மனம் திரும்புதல், மனம் திரும்புதலோடு கூட வருகிற விசுவாசம், விசுவாசத்தோடு கூடிய வருகிற கிரியைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே வேண்டும் என்று சொல்லி. என்ன சொன்னால், ஜூதாசனை பார்க்கிறோம், அவன் மனஸ்தாபப்படுகிறான், ஐயோ நான் ஒரு குற்றம் இல்லாதவரை நான் அங்கே காட்டி கொடுத்து விட்டேன், ஒரு பிழையான காரியத்தை செய்து விட்டேன். அது மட்டுமல்ல, அவன் அந்த அந்த காரியத்துக்காய் பெற்ற அந்த வெள்ளி காசை அவன் என்ன செய்தான், அவர்கள் வசமாகவே தூக்கி எறிந்து விட்டு, அதுவும் அவனுக்கு வேண்டாம். பார்க்கிறோம் இடத்துல என்ன என்ன இருந்துச்சு, மனவருத்தப்படுகிற ஒரு காரியம் இருந்துச்சு. அவன் செய்த குற்றத்துக்காய் பெற்ற பணத்தை கூட அவன் என்ன செய்யல, அனுபவிக்க இல்லை, அதையும் வேணாமென்று திரும்ப கொடுத்துட்டான், அதுலையும் அவன் விலகிட்டான். ஆனாலும் அவனுடைய வாழ்க்கை மரணத்தில் முடிஞ்சிட்டு, தற்கொலையில முடிஞ்சிட்டு, தேவனுக்கு விரோதமான ஒரு செயலிலே அங்கே முடிந்து விட்டது. ஆனால் வேதத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது, எனக்கு அருமையானவர்களே, பேதுருவை குறித்து கூட நாங்கள் அங்கே நாங்கள் பார்க்கின்றோம். பேதுருவை குறித்து கூட பேதுருவும் அங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய நாட்களில் அங்கே பார்க்கிறோம். கடைசி சம்பவத்திலே பேதுரு இயேசுவை மறுதளிக்கிறதை அங்கே நாங்கள் பார்க்கிறோம். ஒரு முறையா, 3 முறை அங்கே மறுதளிக்கின்றான் பேதுரு. இன்றைக்கு ஒருவேளை அதை நாங்கள் சிந்தித்து பார்ப்போமானால், பேதுருவும் பிழை விடுகிறான், ஜூதாசும் அங்கே பிழை விடுகிறான், 2 பேரும் அங்கே பிழைகள் விடுகிறார்கள். ஆனால் ஒருவேளை நாங்கள் சிந்தித்து பார்ப்போம் சொன்னால் யாருடைய பிள்ளை அது பெரியதாக இருக்கும் என்று சொல்லி ஒருவேளை நாங்கள் சிந்தித்து பார்க்கலாம். பல கோணத்தில் நாங்கள் அதை நாங்கள் யோசிக்கிறோம், பேதுருடைய பிள்ளை பெரியதாக இருக்கிறதா அல்லது யூதாசுடைய பிள்ளை பெரியதாக இருக்கிறதான்னு சொல்லி ஒருவேளை நான் அதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் விதமாய் சிந்தித்தேன் அதை பார்த்தேன் சொல்லி பார்த்து சொன்னால் யூதாஸ் இயேசுவை நன்கு அறிந்தவன், பேதுரும் இயேசுவை நன்கு அறிந்தவன், இருவருமே பன்னிருவர்களில் சேர்ந்தவர்கள் தான். இருவரும் பார்க்கிறோம் அநேக போதனைகள் எல்லாம் கேட்டுக்கொண்டவர்கள். ஆனா யூதாஸ் அவன் காட்டி கொடுக்கும் பொழுது அவன் சொல்ற காரியம் இயேசு எனக்கு என்ன தெரியும் என்று சொன்னானா தெரியாதுன்னு சொன்னானா? தெரியும் என்று சொன்னான், எனக்கு இயேசுவ தெரியும், அவன் அவரை கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுக்கற, நீங்க வந்து புடிங்க, தெரியும் அவன் ஏற்கனவே தெரியும், தெரிஞ்சதை சொன்னா தெரியும் என்று. ஆனா பேதுருக்கு இயேசுவ தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனா அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அவன் எனக்கு தெரியான்னு சொன்னான், எனக்கு அவரை தெரியாது. ஒருக்காவா ரெண்டு தரம் மூன்று தரம் தெரியாது, அது இறுதியில் சபிக்க தொடங்கினான், சபிக்க அங்கே தொடங்கினான். அது மட்டுமல்ல பேதுருவுக்கு அங்கே ஏற்கனவே ஒரு எச்சரிப்பு கூட கொடுத்திருந்தது. பேதுருவுக்கு ஒரு எச்சரிப்பு சேவல் கூப்பிடறதுக்கு முன்பதே பார்க்கணும், அவருக்கு ஒரு எச்சரிப்பு அங்கே கொடுக்கப்பட்டிருந்தது. இவ்வளவெல்லாம் இருந்தும் பேதுரு என்ன செய்தான்? மறந்து போனான். பார்க்கிறோம் மூன்று முறை மறுதளித்தான், தெரியாத தங்கை சொன்னான், சபித்தான். பார்க்கிறோம் இயேசுவை விட்டு தூரமாய் பின் சென்றான், அநேக தப்பிதங்களை செய்தான். ஆனால் பேதுருடைய வாழ்க்கை பார்க்கிறோம், திரும்ப பேதுரு இயேசுவை பார்க்கிறான், இயேசு பேதுருவை பார்க்கிறான், பேதுரு மனம் கசந்து அழுகிறான். ஆனால் அதே விலவினப்பட்ட பேதுருவை தெரியாதுன்னு சொன்ன அதே பேதுருடைய மனம் திரும்புதல் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சுது. பேதுரு விசுவசித்தான் தேவனை. பார்க்கிறோம் அதே பேதுருவை கொண்டு தேவன் தன் சபையை கட்ட ஒரு பெரிய பகுதியை தேவன் அங்கே பயன்படுத்தினார். ஆனால் ஜூதாஸ், நீ பார்க்கும் ரெண்டு மனிதர்களிடத்திலே இல்லாத ஒரு காரியம் பார்த்தோம்னா ஜூதாஸ் பார்க்கிறோம் மனஸ்தாபப்பட்டான், பேதுருவும் மனஸ்தாபப்பட்டான், மனம் வருந்தினான். ஆனால் ஜூதாஸ் அங்கே விசுவாசிக்கவில்லை, இயேசு என்னை மன்னித்து எனக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுத்து என்னை மாற்றி நடத்துவார் என்று ஜூதாஸ் என்ன செய்யல, விசுவாசிக்கல. ஐயோ தப்பு செஞ்சிட்டேன், ஓகே இந்த வாழ்க்கையோட முடிஞ்சது, தற்கொலை பண்ணி செத்துக்கொண்டான். ஆனால் பேதுரு அப்படியான தீர்மானத்துக்குள்ள போகவில்லை. பேதுருடைய மன வருத்தம், பேதுருடைய மனம் திரும்புதல் அவனை விசுவாசத்துக்குள்ளே நடத்திட்டு. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போற காரியம், என்னுடைய உங்களுடைய மனம் திரும்புதல் எங்களை விசுவாசத்துக்குள்ளே நடத்துகிறதா அல்லது மனம் திரும்புனதோடையே நின்று விடுகிறதா என்று சொன்னா, வெறுமன மனம் திரும்புறது எங்களுடைய வாழ்க்கையில முழுமை பெறாது. சில பேர் நாங்கள் சொல்லுவோம், நான் விட்டது புள்ளதான், நான் செஞ்சது புள்ளதான், இதை மட்டும் சொல்றதுனால எங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வருகிறதா? இல்லை. யார் நாங்கள் விடுகிற பிள்ளைகளை பிள்ளைகள் என்று நாங்கள் ஒத்துக்கொள்ளுகிறோமோ, அடுத்தது தேவனிடத்தில் நாங்கள் என்ன செய்வோம், விசுவாசிக்க வேண்டும். என் தேவன் என் பிள்ளை என்ன செய்வார்? மன்னிப்பார். அப்படி அவர் மன்னிக்கிறதுனால என்னுடைய வாழ்க்கை கிரியைகளிலே வெளிப்பட வேண்டும். அவதான் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே முதலாவது நல்ல மனம் திரும்புதல் வர வேண்டும். அந்த மனம் திரும்புதல் என்னையும் உங்களையும் விசுவாசத்துக்கு நடத்த வேண்டும். அவிசுவாசத்துக்குள்ளே அல்ல. வெளிப்படுத்த வேண்டும். அருமையான எல்லாருக்கும் தெரியும், பத்து வெள்ளிக்காசில் ஒன்று காணாமல் போய்விட்டது, ரெண்டு பிள்ளைகளில் ஒன்று காணாமல் போய்விட்டது. பார்க்கிறோம் எல்லாமே தொலைந்து விட்டது, தூர போயிற்று, காணாமல் போயிற்று. ஆனால் அந்த மூன்று சம்பவங்களிலையும் ஒன்று வித்தியாசமாக இருக்கிறது எனக்கு அருமையானவர்களே. மூன்று சம்பவத்திலையும் அநேக காரியம் ஒத்து போகிறது, ஆனால் மூன்றிலையும் ஒன்று முற்றிலும் வேறுபடுகிறது. ஒத்து போகிற விஷயங்களை கணக்கு நீங்கள் சொல்லுவீங்க, காணாமல் போயிட்டு, ஒன்று துளைஞ்சுது, பத்து இருந்துச்சு, ஒன்று பத்து நூறு இலக்கங்களில் சில ஒற்றுமைகள் இருக்கிறது, எல்லாம் காணாமல் போயிட்டு, தேடுனாங்க, பல காரியம். ஆனால் அதில் ஒன்று ஒத்துப்போத ஒரு தன்மை இருக்கிறது. முதலாவது அங்கே நாங்கள் பார்க்குறோம், பத்து நூறு ஆடுகள் ஒன்று துளைஞ்சு போயிட்டு 99 விட்டுட்டு மேய்ப்பன் அங்கே தேடி போகிறார். அந்த ஆட்டுக்கு எங்களை போல ஒருவேளை இவ்விதமாக நாங்கள் நோக்கி பார்ப்போமானால், அது எங்களை மனிதர்கள் அல்ல, அதுக்கு எங்களை போலதான அறிவு அல்ல, அது தொலைந்து போய்விட்டது, காணாமல் போய்விட்டது. பத்து வெள்ளிக்காசு ஒன்று தொலைஞ்சு போயிட்டு, விளக்க கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை தேடி கண்டுபிடிக்கிறான், அதுக்கு பார்க்கிறோம், ஜீவனை இல்லை, அறிவே ஒன்றுமே இல்லை, அது காசு, அதை திரும்பி எடுக்கப்படுது. ரெண்டு பிள்ளைகளில் ஒரு பிள்ளை பிள்ளையாக இருந்துச்சுது, எல்லாத்தையும் அனுபவிச்சுது, தன் சொத்தை தாண்டு பிரித்து கொண்டு தூரமாக போயிட்டு. ஆனால் இங்கே என்ன நடக்கல, தகப்பன் தேடி போகல. நூறு ஆடை தேடி போனா பத்து வள்ளி காசை, இல்லை ஒன்று தொலைஞ்சு பொழுது வீடு பெருக்கி தேடப்பட்டுச்சுது, ஆனால் ரெண்டு மகன்ல ஒன்று போகும் பொழுது அவர் என்ன செய்யல, தேடி போகல. அவர் அன்பற்ற தெய்வமா, அன்பற்ற தகப்பனா, இரக்கமற்ற தகப்பனா?
இல்லை,
இரக்கம் உள்ளவர், அன்புள்ளவர், நேசம் உள்ளவர், அரவணிக்கிற தகப்பன். ஆனால் அவர் என்ன செய்யல, தேடி போகல. ஏன் இந்த மாலை கருமல பல வேலைகளில் நானும் நீங்களும் பார்க்கணும், பல காரியங்களில் இயேசு எங்களை தேடி வரட்டும், இயேசு திரும்பவும் காரியத்தை செய்யட்டும், என்னோட பேசட்டும், தேடி வரட்டும். பல காரியங்கள் எதிர்பார்க்கிறாங்க, சில முறை நாங்கள் வாழ்க்கையில் சில தவறுகளை நாங்கள் விடுகிறோம், ஆனாலும் இயேசு திரும்ப பேசட்டும், இயேசு தேடி வரட்டும். அல்ல, இயேசு என்னையும் உங்களையும் தேடி வந்த ஒரு நாள் உண்டு, அதனால தான் நானும் நீங்களும் இங்கே இருக்கிறோம். ஆமேன். இயேசு எங்களை தேடி வந்தார், எங்கள் இருதயத்தை கதவை தட்டினார் ஒரு நாள், அது எல்லாரும் நினைவிருக்கும். நாம் திறந்து ஏற்றுக்கொண்டோம். அது மட்டுமல்ல, பல வேளைகளில் பார்க்கிறோம் அவர் எங்களை அரவணைத்து இருக்கிறார். நான் பார்த்து முடிச்சுனால் இன்றைக்கு உங்களுக்கு நீங்கள் பெரியவளாக இருக்கிறவர்கள், திருமணமாகி பிள்ளையோடு இருக்கிறவர்கள் தெரியும், பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நீங்கள் செய்ய முடிய பல கடமைகளை செய்கிறீங்க. பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நீங்கள் தான் உணவு கொடுக்குறீங்க, கல்விக்கு இவ்வளோ வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குறீங்க, உடையை கொடுக்குறீங்க, அப்படி எதிர்காலத்தை கொடுத்து எல்லாம் யோசிக்கிறீங்க. ஆனால் இதே பெற்றோர் ஒரு 70 வயது வந்த பின்பு அந்த பெற்றோட எண்ணம் இப்பொழுது வித்தியாசமாக இருக்கிறது. இப்போயும் யோசிப்போமா, அந்த யோசிப்பாங்களா அந்த பெற்றோர், பிள்ளைகளுக்கு நான் இப்போ உணவு கொடுக்கணும், இப்போ நான் கல்வியை கொடுக்கணும், இப்போ அவங்களுக்கு துணையாக நிற்கணும், அவங்களுக்கு இப்போ அவங்களுக்கு என்ன தேவை? இப்போ பிள்ளை அவங்க எதிர்பார்ப்பாங்க, கிழமையில் ஒருக்கா என் பிள்ளை என்ன வந்து என்ன செய்யாது, பார்க்காதா, என் பலவீனத்து என் சர்ற பலவீனத்தில் என்னுடைய பிள்ளை எனக்கு துணையாக நிற்காதா, என் பிள்ளை என்னிடத்தில் ஆறுதலாக வந்து என்னிடத்தில் ஒரு மணி நேரம் செலவிட்டு கதைக்காதா. ஒரு பெற்றோருடைய நினைவுகள் பார்க்கின்றோம், ஆரம்பத்திலே பெற்றோர் அதை செய்தார்கள், இப்பொழுது பெற்றோருடைய அதே பெற்றோருடைய நினைவுகள் வித்தியாசமாக இருக்கிறது. நான் என்ன சொல்ல வருகிறேன், கருமல தேவன் என்னையும் உங்களையும் தேடி வந்த ஒரு நாட்கள் அங்கே உண்டு. தேவன் அதிகமாய் பார்க்கிறோம், எங்களை தேடி தேடி வந்து பார்க்கிறோம், இவ்வளவு காரியங்களை செய்கிறார். ஆனால் இன்றைக்கும் நம் 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 25 வருஷம் தேவனுடைய எல்லா சலாக்கியங்களையும் நாங்கள் அனுபவித்து நன்மைகளை பெற்று, தகப்பன் உறவை நாங்கள் பெற்று, அதற்கான அதிகாரங்களை பெற்று, அதற்குரிய பாதுகாப்பை பெற்று, இன்றைய நாட்களிலே எங்களுடைய வாழ்க்கையில் விடுற சில காரியங்களிலே இன்றைக்கும் அந்த தேவன் என்னை தேடி வரட்டும், இன்றைக்கும் தேவன் எனக்கு அருமணம், இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய பல காரியங்கள், நாம் செய்ய வேண்டிய பல காரியங்கள் சொன்னால் அதே தகப்பன் அப்ப பார்க்கும் இளைய குமார நம்ம தூரமா போய் அங்க நாங்கள் பார்க்கிறோம் தன்னுடைய எல்லா சந்தோஷங்களையும் என்னதான் பிரிஞ்சு அவன் சொத்தை பிரிஞ்சு கொண்டு போயிருக்க நல்ல சந்தோஷம் இருந்துச்சு, எப்பயும் நல்ல சந்தோஷம், நல்ல நண்பர்கள், நல்ல அனுபவிப்பு, அவனை தட்டி கேட்கறதுக்கு ஒருத்தருமே இல்லை. தகப்பனுக்கு பக்கத்தில் இருக்க தகப்பன் எப்பையும் விசாரிக்கிறார், ஆனா இப்ப அவனை விசாரிக்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லை, தட்டி கேட்க ஒருத்தருமே இல்லை, நல்லா அனுபவிக்கிறான். பணம் தீர்ந்து போயிட்டு நண்பர்கள் விட்டுட்டு போயிட்டாங்க, இப்ப சாப்பிட வழி இல்லை, பண்டிகள் போடுற சாப்பிடாத சாப்பிடுவோமானா, அதுக்கும் அவனுக்கு உரிமை இல்லை. இப்போ அவனுடைய புத்தி தெளிகிறது, அவன் மனஸ்தாபப்படுகிறான். எனக்கு அருமையானவளே, ஐயோ என்ன எப்படி மனஸ்தாபம், என் தகப்பனத்தில் எவ்வளவோ சொத்துக்கள் இருக்கிறது, தகப்பனத்தில் எவ்வளவோ உணவு இருக்கிறது, எவ்வளவோ வேலைக்காரர் இருக்கிறார்கள், அநியாயமா பார்க்கிறோம், நான் இப்பொழுது இந்த நிலையில இருக்கிறேன், மனஸ்தாபப்படுகிறான். சொல்றான், நான் இனி பிள்ளைன்னு சொல்லுங்கன்னு நான் தகுதி இல்லை, அவர் என்ன பரவாயில்ல வேலைக்காரனாவது என்னை ஏற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்றான். எனக்கு அருமையானவளே, அந்த இளைய குமாரன் மனஸ்தாபப்பட்டு விட்டு அதே இடத்துல இருந்திருந்தேன்னு சொன்னா அவனுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடந்திருக்குமா? இல்ல. மனஸ்தாபப்படுறது மட்டும் முக்கியம் அல்ல, நம் கவலைகள் படுறது மட்டும் முக்கியம் அல்ல. எனக்கு அருமானவளே, பார்க்கின்றோம் அந்த இளைய குமாரன் எழுந்து தன் தகப்பனத்தில் போனான். எப்ப தன்னுடைய பிள்ளை தன்னை நோக்கி வருதுன்னு அந்த தகப்பன் கண்டாரோ, அவரும் என்ன செய்யல, சும்மா இருக்க இல்ல, ஓடி போய் அவனை கட்டி அணைத்தார். எனக்கு அருமானவளே, நாங்கள் பார்க்கின்றோம் அந்த தகப்பன் மகன் மனம் திரும்பி வந்த பொழுது, இன்றைக்கு நானும் நீங்களும் மனம் திரும்புதலும், மனம் இளையகுமாரருக்கு என்ன வந்தது, என் தகப்பனத்தில் போவன் அவரை ஏற்றுக்கொள்ளுவார், அங்க ஆசீர்வாதம் அங்கே உண்டு, அந்த ஒரு நம்பிக்கை அங்கே பார்க்கிறோம். மனம் திரும்பின பின்பு அதை விசுவாசித்தான், அதை விசுவாசித்ததுனால அவன் என்ன செய்தான், எழுந்து தன் தகப்பனத்தில் அங்கே போனான். ஆகவே மனம் திரும்புதல் என்னையும் உங்களையும் விசுவாசத்துக்களை கொண்டு வர வேண்டும். ஆமேன். மனம் திரும்புதல் என்னையும் உங்களையும் விசுவாசத்துக்களை கொண்டு வர வேண்டும். விசுவாசம் என்ன செய்ய வேண்டும்? என்னையும் உங்களையும் கிரியைகளுக்குள்ளே கொண்டு போக வேண்டும். ஆகவே இந்த கிரியைகள் இன்றைக்கு அதை குறித்து தான் நாங்கள் பார்க்க போறோம். இன்று முதல் சொன்ன ஒரு காரியம் நான் ஏற்கனவே ஒரு வெள்ளிக்கிழமை நான் வேத படிப்பில் சில காரியங்களை சொல்லியிருந்தேன். அவை இன்றைக்கு தொடர்ந்து என்ன காரியமான இந்த விசுவாசமானது என்னுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட கிரியைகளை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இந்த வேளையிலும் உங்களோடு கூட ஒரு சில குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த விசுவாசம் எவ்விதமான கிரியைகளை என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே அங்கே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி யாக்கோபின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் 21-24 வரையும் வாசியுங்கள். யாக்கோபு 2 அதிகாரம் 21-24 வரை. ஆபிரகாம் வெறுமனே அங்கே விசுவாசித்தது மட்டுமல்ல, ஆபிரகாமுடைய அந்த விசுவாசம் அவனை கிரியைகளுக்குள்ளே நடத்தினது. ஆபிரகாமுடைய விசுவாசம் அவனை கிரியைகளுக்குள்ளே அங்கே நடத்தினது. நீங்கள் பார்த்து சொன்னால் அங்கே பார்க்கிறோம், அவனுக்கு இருந்த பிள்ளை அவனுக்கு எடுத்து ஒரு விசேஷமான ஒரு பிள்ளை. ஆபிரகாம் இருந்தது ஒரு விசேஷமான ஒரு பிள்ளை, அநேக நாள் காத்திருந்து பெற்றுக்கொண்ட ஒரு பிள்ளை, ஒரே பிள்ளை, விசேஷித்தமான ஒருவர். ஆனால் அந்த பிள்ளையை தேவனுக்கு கீழ்ப்படியும்படியாக ஒப்பு கொடுக்க வேண்டிய ஒரு வேளை ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். தன் இடத்தை விட்டு, தன் வாழ்ந்த இடத்தை விட்டு போகும்படி சொல்லப்பட்ட ஒன்று, அதிலையும் அங்கே அவன் கீழ்ப்படிந்தான். அவனுக்கு முன்பதாக 2 தீர்மானங்கள் வந்தது. செழிப்பான இடமும் தெரிஞ்சது, மற்ற இன்னொரு இடம் தெரிஞ்சது. லோத்துக்கு சொன்னா, நீ எதை தெரிவு செய்ய போறா, நீயே முதலாவது தெரிவு செய். லோத் செழிப்பான கண்ணுக்கு கவர்ச்சியான இடத்தை பார்த்து போனா, மீதியானதை அங்கே ஆபிரகாம் தெரிந்து கொண்டான். இங்கே பார்க்கிறோம் பல தேர்ந்தெடுப்புகள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில வந்துச்சு. லேசான காரியம் அல்ல. பிள்ளையை குறித்ததான ஒரு தீர்மானம், தன் வாழ்ந்த ஒரு கிராமம், தான் வாழ்ந்த வீடு, தான் ஊர் உறவினர்களை மத்தியில் ஒரு தீர்மானம். ஒரு பக்கம் செழிப்பு, மற்ற பக்கம் என்ன இருக்குன்னே தெரியாது. இதை தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம். எல்லா வேளைகளிலேயும் ஆபிரகாம் தேவனை மட்டும் பார்த்து நம்பி விசுவாசித்து அங்கே கீழ்ப்படிந்தான். இந்த கிரியையை தேவன் அங்கே கண்டார். இந்த கிரியைகளை தேவன் அங்கே கண்டார். ஆகவே கிரியை இல்லாத விசுவாசம் அங்கே வெறுமனே செத்தது. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம், எங்களுக்கு விசுவாசமான பேச்சு இருக்கலாம், நம் விசுவாசமான அநேக வார்த்தைகளை நாங்கள் பேசலாம் என கருமையானவர்களே, ஆனால் அது கிரியைகளே அது கொண்டு வரப்படாவிட்டால் அந்த பேச்சிலே எந்த ஒரு நன்மையுமே அங்கே இல்லை. ஆகவேதான் எங்களுடைய மனம் திரும்புதல் எங்களை விசுவாசத்துக்கு நடத்த வேண்டும். இந்த விசுவாசம் எங்களை கிரியைகளுக்குள்ளே நடத்த வேண்டும். இல்லாவிட்டால் அங்கே ஒன்றும் அங்கே இல்லை. இன்றைக்கு ஒருவர் விதமாக சொன்னார், எவ்வளவாய் நாம் தேவனை அறிகின்றோமோ அவ்வளவாய் அவருடைய வல்லமையை நாங்கள் உணர்கின்றோம். ஆமென். எவ்வளவாய் நானும் நீங்களும் தேவனை அறிகின்றோமோ அவ்வளவாய் தேவனுடைய வல்லமையை நாங்கள் உணர்கின்றோம். எவ்வளவாய் நாம் அவருடைய வல்லமையை நாங்கள் அனுபவிக்கின்றோமோ அவ்வளவுக்கு அவரை நாங்கள் நம்புகிறோம். எவ்வளவுக்கு அவரை நாங்கள் நம்புகிறோமோ அவருக்கு அவ்வளவுக்கு அதிகமாய் நாம் எங்களை நாங்கள் தியாகம் பண்ணுகிறோம். கருமையானவளே, அவரை அறியும் பொழுது அவருடைய வல்லமை வெளிப்படுகிறது. அவருடைய வல்லமையை நாங்கள் அனுபவிக்கும் பொழுது நாம் அவரை அதிகமாய் நம்புகிறோம். அவரை நம்பும் பொழுது எங்களை நாங்கள் தியாகம் பண்ணுகிறோம். அந்த தியாகம் தான் என கருமையான உள்ளே பாரு, நம்பி செய்த காரியங்கள் தான் கிரியைகளாய் வருகிறது. ஆமென். அந்த தியாகம் தான் கிரியைகளாய் மாறுகிறது. பார்க்கலாம், ஆபிரகாம் தன் ஊரை விட்டு விட்டான், அது ஒரு கிரியை. தனக்கு இருந்த ஒரே குமாரனை கொடுக்க ஆயத்தமானான், அது ஒரு கிரியை. எவ்வளவு தூரம் நீங்க அவரை நம்புறீங்களோ அவ்வளவுக்கு தியாகம் பண்ண விட்டுவிட உங்களை நீங்கள் அங்கே அர்ப்பணிப்பீர்கள். என கருமையானவர்களே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே அந்த நாட்களிலே எபேசு பட்டணத்திலே அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் பண்ண சென்றார்கள். எபேசு பட்டணத்திலே அங்கே நாங்கள் பார்க்கின்றோம், அப்போஸ்தலர்கள் அங்கே பிரசங்கம் பண்ணினார்கள். அங்கே அநேக ஜனங்கள், அங்கே வாழ்ந்த அநேக ஜனங்கள் எப்படிப்பட்ட மக்களாக அவர்கள் இருந்தார்கள் சொன்னால், மந்திரவாதிகள், மாயவித்தைக்காரர்கள். எபேசு பட்டணத்திலே இவர் எல்லாரும் அப்போஸ்தலருடைய பிரசங்கத்தை கேட்ட பொழுது குத்தப்பட்டவர்களாய் மனம் திரும்பி தேவனுடைய வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் தேவனை ஏற்றுக்கொண்டதோடு அவருடைய வாழ்க்கை முடியவில்லை. ஒரு வசனத்தை வாசியுங்கள், அப்போஸ்தலர் 19 அதிகாரம், அப்போஸ்தலர் 19:17-19 வரையும். அப்போஸ்தலர் 19 அதிகாரம் 17 வசனத்திலிருந்து 19 வசனம் வரை. பார்க்கிறோம், அப்போஸ்தலர்கள் எபேசு பட்டணத்தில் பிரசங்கம் பண்ண பொழுது மாயவித்தைக்காரர், மந்திரக்காரர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, இயேசுவை, அவரை, தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அங்கே அவர்கள் என்ன செய்கிறார்கள், தங்களிடத்தில் இருந்த விலையேறப்பெற்ற புஸ்தகங்கள். இந்த மாயவித்தைக்காரருக்கு பார்க்கிறோம், இந்த மஜிக் செய்கிறவங்களுக்கு எல்லாம் பெரிய புஸ்தகங்கள் இருந்துச்சு. இதெல்லாம் எப்படி செய்கிறது, இது எப்படி செய்கிறது என்று சொல்லி அநேக புஸ்தகங்கள், ரகசியமான புஸ்தகங்கள் இருந்துச்சு. இந்த புஸ்தகங்களை அவங்க என்ன, அதோட பெருமதியை குறித்து பார்த்தோம்னு சொன்னால் எவ்வளவா இருந்ததாம், 50,000 வெள்ளிக்காசுக்கு அது ஒப்பிடப்பட்டது. பார்க்கிறோம், 10 வெள்ளிக்காசுல ஒரு வெள்ளிக்காசு தொலைஞ்சதுக்கே அந்த பெண் என்ன செஞ்சாள், விளக்க கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கன்னு சொன்னா அந்த 10 வெள்ளிக்காசே அவளுடைய எதிர்காலத்துக்கு போதுமானது. பாருங்க, அது பெரிய ஒரு பெருமதி மிக்கது. அங்க பாருங்க, ஒரு பெரிய ஒரு காரியம் பார்க்கிறோம். அங்கே ஜூதாஸ் காட்டி கொடுத்தது 30 வெள்ளிக்காசுக்கு, அது அவனுக்கு மேன்மையாய் அங்கே தெரிஞ்சிச்சு, 30 வெள்ளிக்காசு. அங்கே என்னொரு இடத்துல ஒரு பெண் அங்கே பார்க்கிறோம், நலல தைலத்தை கொண்டு வந்து ஊற்றின பொழுது ஜூதாஸ் அந்த இடத்துல சொன்னா, ஒரு இதை வித்திருந்தா இவ்வளவுக்கு வந்திருக்கும், 300 வெள்ளிக்காசுக்கு வந்திருக்கும், அநியாயமா போயிட்டேன்னு சொல்லி ஜூதாஸ் கவலைப்பட்டான். இங்க பார்க்கிறோம், ஒரு 10 வெள்ளிக்காசு, ஒரு 30 வெள்ளிக்காசு, இங்க 300 வெள்ளிக்காசு, 10, 30, 300 இதெல்லாம் பெரிய காசு. 10 அந்த பெண்ணுக்கு முக்கியமா இருந்துச்சு, ஜூதாஸுக்கு அந்த 30 வெள்ளிக்காசு மீட்பரை காட்டி கொடுக்கறதுக்கு ஏதுவா போயிட்டு. ஆனா இன்னொரு பொம்பளை தன்னுடைய நலல தைலம், அதுவும் அவளுடைய எதிர்காலத்துக்கு ஆவண்டி. இந்த அந்த நாட்கள்ல அப்படியெல்லாம் இங்க பேங்குகளோ வேற வேற இதுகள்ல பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு இல்ல. அப்படிப்பட்ட ஒரு திரவியம், வாசன திரவியத்தை சேர்த்து வச்சு அதை விற்றாலே அவளுடைய எதிர்காலத்துக்கு அது போதுமானது. அப்படிப்பட்ட நலன தைரியத்தை அவள் எதிர்காலத்துக்கு சேர்த்து வச்சாலும் அதெல்லாம் பரவாயில்ல, கத்திரை நம்பி அவ்வளவற்றையும் அவருடைய பாதத்தில் அவள் கொண்டு வந்து கொடுத்தாலும் பார்க்கலாம். ஆனா அது 10, 30, 300. ஆனா இங்கே மாயவித்துக்காரர் கொண்டு வந்த புத்தகங்களும் பெருமதியில விலை 50,000. பார்க்கலாம், அவ்வளவு பெரிய ஒரு தொகை அங்கே காணப்பட்டுச்சு. ஆனா அவங்க என்ன செய்யல, இயேசு ஏற்றுக்கொண்டுட்டாங்க, மனம் திரும்பிட்டாங்க, அவங்க என்ன செய்யல, அந்த புத்தகத்தை தங்களோட சொந்தக்காரர்கிட்ட கொடுக்கல, அடுத்த ஊர் மக்களுக்கு கொண்டே விற்க இல்லை. அவங்க என்ன செஞ்சாங்க, அவ்வளோ புஸ்தகத்தையும் கிழிச்சு அப்படி நெருப்பில் போட்டாங்க, அவ்வளோ புஸ்தகத்தையும் கிழிச்சு நெருப்பில் போட்டாங்க, 50,000 வெள்ளிக்காசு. அவர் நீங்கள் மனம் திரும்பினது உண்மையானால், அவர் மேல் அந்த மனம் திரும்பது உங்களை விசுவாசத்துக்குள்ளே நடத்தினது உண்மையானால் அப்படியே வாழ்க்கையில் அவருக்கான இழக்கிறது கொண்டுக்குமே பஞ்சுப்பட மாட்டீங்க. ஆமே, அது எது எந்த பெருமதி என்றாலும் பஞ்சுப்பட மாட்டீங்க. அந்த எது பெருமதி, எவ்வளவு பெருமதியா இருந்தாலும் அது உங்களுக்கு முன்பதா பெருமதியா தெரியாது. ஆகவேதான் அந்த பெண் எதிர்காலத்துக்கு சேர்த்து வச்சு நல்லா தைலத்தை கொண்டு வந்து இயேசுடைய பாதத்தில் கொட்டினார். என்ன சொன்னா, அவரை பார்க்கிலும் விலகிற பெற்று ஒன்றை இனிமேல் அவள் சந்திக்க மாட்டாள், அவரை பார்க்கிலும் விலகிற பெற்று ஒன்றை இனி அவள் காண போறது இல்லை. ஆகவே 300 வெள்ளிக்காசு பெருமதியா இருந்தாலும் பரவாயில்லை, ஆனா இரட்சகர் இடத்தில் அதை கொடுக்கிறத பார்க்கலும் மேலானது ஒன்றும் இல்லை. பார்க்கிறோம் என கரிமான, இன்றைக்கு நாங்கள் பல பேர் விட்டு கொடுக்க முடியாமல் இருக்கிறோம், பல பேர் எங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ண முடியாமல் நாங்கள் இருக்கின்றோம், நாங்கள் விட்டுவிடக்கூடிய காரியங்களை விட்டு விடாமல் இருக்கிறோம். ஏன்? அதனுடைய பெருமதியை பார்க்கிறோம், அதனுடைய காரியங்களை பார்க்கிறோம், என்ன நடக்கும் நாங்கள் யோசிக்கிறோம், ஆனால் வெளியேற பெற்றவரை நாங்கள் பார்க்கல, மகிமையானவரை நாங்கள் பார்க்கல. இந்த மனம் திரும்புதல் விசுவாசத்துக்குள்ளையும் அந்த விசுவாசம் என்னை தியாகத்துக்குள்ளையும் கொண்டு செல்ல இல்லை. நானே தேவ ஜனங்கள் அதை தியாகம் பண்ணினாங்க. ஆபிரகாம் தான் வாழ்ந்த வீட்டை விட்டான், தான் வாழ்ந்த ஊரை விட்டான், உறவினர்களை விட்டான், மகனை கொடுக்க இலக்கு ஆயத்தமானான். அவன் அவனுக்கு எப்பெல்லாம் அவனுக்கு ஒரு தேர்ந்தெடுப்பு வருகுதோ பரவாயில்ல, நான் எதை தெரிந்து கொண்டாலும் பார்க்கிறோம் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நான் எந்த பக்கம் போனாலும் என் தேவன் என்னை கைவிடுவதில்லை. பார்க்கிறோம் அங்கே, பார்க்கிறோம் தேவன் என்னை நடத்துவார், பார்க்கிறோம் கிரியைகளுக்குள்ளே அது அவனை நடத்திட்டு. இன்றைக்கு எனக்கு அருமையான உள்ளே எங்களுடைய இந்த விசுவாசம் எங்களை தியாகத்துக்குள்ளே கிரியைகளுக்குள்ளே அங்கே நடத்துகிறதா, அல்லது பார்க்கிறோம் எங்களை விட்டுவிட முடியாதபடி அங்கே நாங்கள் பார்க்கிறோம் எங்களுக்கு மேன்மையாக தோன்றுகிற அநேக காரியங்கள் என்னும் என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா, சிந்தித்து பாருங்கள். ஒருமனை மனம் திரும்புதல் முழுமை பெறாது, விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறது மட்டும் முழுமை பெறாது. நீங்கள் மனம் திரும்பினால் அது விசுவாசத்துக்குள்ளே நடத்தும், விசுவாசித்தால் அது உண்மையுள்ள ஒரு தியாகத்துக்குள்ளே உங்களை அங்கே நடத்தும். அங்கே பார்க்கிறோம் அந்த மக்கள் அபிதமாக விசுவாசித்தார்கள். அந்த எபேசு மக்களை குறித்து அங்கே நாங்கள் பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வரும் பொழுது அங்கே அவர்களை குறித்து அங்கே சொல்லப்படும் பொழுது ஆதியில் இருந்த காரியம் அவரிடத்தில் இல்லை என்று சொல்லப்பட்டுச்சு. அந்த ஆதியில் இருந்த கிரியைகள் அவரிடத்தில் இல்லை. ஏன்? ஆதியில் எபேசு பட்டணத்து மக்கள் அந்த மனம் திரும்பின மக்கள் கர்த்தருக்காக வேண்டி பார்க்கிறோம் விசுவாசத்தின் நிமித்தம் எல்லாவற்றையும் விளக்க ஆயுதமாக இருந்தாங்க. ஆனால் நாளடைவில் அதே எபேசு சபையில் என்ன இருக்குல்ல, தியாகம் பண்ற மனப்பான்மை இருக்குல்ல, கிரியைகள் அவங்க காட்டல. எனக்கு அருமான உள்ள இன்றைக்கு நாம் கிரியைகளிலே அதை காட்டுகின்றோமா? எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியைகளிலே அவைகள் வெளிப்படுத்துகிறதா? அவை முதலாவது விசுவாசம் தியாகத்துக்குள்ளே எங்களை நடத்தும், இரண்டாவது விசுவாசம். அதே யாக்கோபின் புஸ்தகம் 2 25 வசனத்தை வாசியுங்கள். யாக்கோபு 2:25. இங்கே பார்க்கிறோம் ராகாப் என்கின்ற ஒரு பெண் அங்கே நாங்கள் பார்க்கின்றோம். அவளுடைய கிரியை என்ன செஞ்சது அங்கே நாங்கள் பார்க்கிறோம். கானான் தேசத்தை வெகு பார்க்கறதற்கு அங்கே இருவர் போனார்கள். அவர்கள் பிடிபட்டு விடாதபடிக்கு அவள் என்ன செய்கிறாள், தன்னுடைய வீட்டிலே அவளை வைத்து எண்ணற்புறமாய் அங்கே பார்க்கிறோம் அவர்களை வெளியிலே இறக்கிவிட்டு அவளை தப்ப விடுகிறாள். அது பிடிபட்டு அவளுக்கு பெரிய ஆபத்து, பிடிபட்டு அவளுக்கு பெரிய ஒரு தண்டனை. ஆனாலும் அந்த ராகாப் என்ற பெண் என்ன செய்யலை, அது ஒரு பொருட்டாக என்ன இல்லை, விசுவாசத்தினால அவளுக்கு ஒரு தைரியம் வந்துட்டு, விசுவாசத்தினால தைரியம் பெற்ற அநேகரை நாங்கள் வேதத்திலே பார்க்க முடியும். என கருமையானவளே, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகு விசுவாசத்தினாலே நின்றார்கள், விசுவாசித்தார்கள். தானியேல் தேவனை விசுவாசித்து சிங்க கெபிக்குள்ளும் அங்கே தைரியமாய் நின்றான். அங்கே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகு அங்கே பார்க்கிறோம் எரிகிற அக்னி நடுவிலையும் விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். விசுவாசிக்கும் பொழுது என கருமையானவளே தைரியத்தை கொண்டு வரும். இன்றைக்கு அநேக இடத்துல அந்த தைரியம் இல்லை, பலன் இல்லை, ஆவிக்கு ஒரு தைரியம் இன்றைக்கு அனைத்து இடத்துல இல்லை. மாம்ச தைரியங்களை பெருமை பாராட்ட நாங்கள் பார்க்குறோம், இல்லை. மாம்ச தைரியம் என்பது வேறு, ஆவிக்குரிய தைரியம் என்பது வேறு. ஆமென். மாம்ச தைரியம் என்பது வேறு, ஆவிக்குரிய ஒரு பலன் என்பது வேறு. நீ பனை அநீங்க மாம்ச பலம் உள்ளவர்களுக்கு ஆவிக்குரிய தைரியம் இல்லை. மாம்ச தைரியம் என்னையும் உங்களை நித்தியத்துக்குள்ளே நடத்தாது. பார்க்கிறோம் கோலியாத் தாவியுடைய சம்பவத்தில் எங்களை பார்க்கிறோம், அநேருக்கு மாம்சத்தில் அங்கே பலன் இருந்தும் கோலியாத்தை பார்த்து பயந்தாங்க. ஆனா ஒரு இளம் வாலிபன் அவனுக்குள்ள இருந்தது ஒரு ஆவிக்குரிய ஒரு தைரியம், ஆவிக்குரிய ஒரு வைராக்கியம். இன்றைய பல பேருக்கு வைராக்கியம் இருக்கு, பலன் இருக்கு, ஆனா அது ஆவிக்குரியதான். சொல்கிறது வைராக்கியம் பாராட்டுறது நல்லது, ஆனா ஆவிக்குரிய விஷயங்கள்ல வைராக்கியம் பாராட்டுறது நல்லது. ஆமென். மாம்சத்துக்குரிய வைராக்கியம் எல்லாம் நாம் தூக்கி எறிய வேணும். ஆனா இன்றைக்கு மாறாங்க, நாங்க என்ன செய்யறோம், மாம்சத்துக்குரிய வைராக்கியத்துல அப்படியே பிடிச்சு கொண்டே நிற்கிறோம். இல்ல, மாம்சத்துக்குரிய வைராக்கியம் என்ன உங்களை நித்தியத்துக்குள் நடத்தாது. ஆவுக்குரிய வைராக்கியம் பாராட்டுங்க. நான் கர்த்தருக்காய் இதை நான் செய்வேன், என் தேவனுக்காய் இதை நான் செய்வேன், என் தேவனுக்காய் இதை நான் கொடுப்பேன். தேவனுக்காய் வைராக்கியம் பாராட்டுங்க. அங்க நாங்கள் பார்க்கிறோம் இந்த வைராக்கியம் தாவீதுக்குள்ளே இருந்துச்சு. மற்றவர்களுக்கே அவள் மாம்சத்தின் பேலன் இருந்தாலும் கோலியாத்தை பார்த்து பயந்தார்கள். இளமேனி இள வயதுடையவன், ஆனாலும் அங்கே கோலியாத்தை பார்த்த பொழுது அதை அவன் ஒரு பொருட்டாய் எண்ணவில்லை. கிட்டத்தட்ட கோலியாத்துக்கு தாவீது நக்கல் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஓமா இல்லையா, கோலியாத்துக்கு தாவீது தன்னை நக்கல் அடிக்கிற மாதிரி, நான் நாயா நீ என்ன கல்லும் கவனமா வாராய், நக்கல் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் தாவீது நக்கல் அடிக்கல. தாவீது ஆவிக்குரிய தைரியம் உடையவனாக இருந்தான். ஒரு ஆவிக்குரிய தைரியம் அவனுக்கு இருந்துச்சு. என் தேவனுடைய நாமத்தை இவன் நிந்திக்கிறான், அதற்கு இவன் எம்மாத்திரம். என் தேவனுடைய நாமத்தை நிந்திக்கிறதுக்கு இந்த கோலியாத் எம்மாத்திரம். ஒரு ஆவிக்குரிய தைரியம், ஆவிக்குரிய ஒரு பெலன். கோலியாத் வஞ்சி அஞ்சு கற்களை வச்சிருந்தான், ஆனால் ஒன்றை தான் பயன்படுத்தினான். ஏண்டா என்னும் கணக்கு கோலியாத்தை வெளுத்துறதுக்கு அது தேவை. இன்றைக்கு அப்படிப்பட்ட எனக்கு தாவீதுகள் எங்களுக்குள்ளே தேவை. அப்படிப்பட்ட தாவீது எழும்ப வேண்டும். கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் வைராக்கியம் பாராட்டுகிற தாவீதுகள் எங்கள் மத்தியிலே தேவை. அதற்காக அவன் வைராக்கியம் பாருங்க. ஆனால் இன்றைக்கு அவனுடைய வைராக்கியங்கள் பார்த்து சொன்னால் மாம்சத்துக்குரிய வைராக்கியங்களா இருக்கிறது. அவையை நித்தியத்து எனக்கு அறிமுகம், அவை நித்தியத்துக்கு உள்ள எங்களை நடத்தாத அன்பானவர்களே, ஆவிக்குரிய வைராக்கியம் பாராட்டுங்க. தேவனுக்காய் அவைகள் உங்களை நித்தியத்துக்குள் செல்லும். ஆகவே தாவீது அதை கிரியைகளிலே காண்பித்தான். அவனுக்கு என்ன வந்தது? ஒரு ஆவிக்குரிய ஒரு தைரியம். அதை சிந்தித்து பாருங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நேசிக்கு அருமையானவர்களே, உங்களுக்குள்ள அந்த ஆவிக்குரிய தைரியம் அங்கே இருக்கிறதா? உங்களை சுற்றிலும் அநேகர் பலவீனப்பட்டவர்களை போல இருக்கலாம். நாங்கள் பார்க்க போனோம் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த உலகத்திலே அநேகருடைய அநேக இடங்களில் பார்க்கிறோம் எங்களை பலவீனப்படுத்துகிற கூட்டம் தான் அநேகம் உண்டு, எங்களை சோரப்படுகிற கூட்டம் தான் அநேகம் உண்டு. தாவுடைய வாழ்க்கையில பாருங்க, சகோதரமே என்ன சொன்னான், நீ இங்க வந்தாய். தாவீதை பார்த்து சகோதரன் கேட்டான், நீ ஏன் இங்க வந்தாய். ராஜா அதைரியப்படுத்தினார், சகோதரன் அதைரியப்படுத்த எல்லாமே. ஆனால் அவனுக்குள் இருந்த வைராக்கியம் மற்றோடைய வார்த்தை சொன்ன பொழுதிலும் அதை அழிக்க இல்லை. அவன் வைராக்கியம், ஆவிக்குரிய வைராக்கியம் உடையவனாகவே இறுதிவரை காணப்பட்டான். ஆகவே அவனுக்கு வெற்றி வந்தது, ஜெயம் வந்துச்சு. ஆகவே விசுவாசம் உங்களை தியாகத்துக்குள்ளே கொண்டு போக வேண்டும். இரண்டாவது, விசுவாசம் உங்களை தைரியத்துக்குள்ளே நடத்த வேண்டும். எத்தனை ஆமென் சொல்றீங்க? ஆமென். விசுவாசம் என்னையும் உங்களையும் தைரியத்துக்குள்ளே கொண்டு செல்ல வேண்டும். நீங்கள் மனம் திரும்பினது உண்மையானால், நீங்கள் தேவனை அந்த மனம் திரும்பினது உங்களை விசுவாசத்துக்குள்ளே கொண்டு போனால் விசுவாசம் நிச்சயம். நீங்கள் ஒருவேளை சர்வத்தில் பலவீனப்பட்ட மக்களாக இருக்கலாம், ஆனால் பெரிய ஒரு ஆவிக்குரிய தைரியம் உங்களுக்குள்ளே உண்டாகும், ஒரு ஆவிக்குரிய வைராக்கியம் அங்கே உண்டாகும். ஆகவே அது தைரியத்தை கொண்டு வருகிறது. மூன்றாவது ஆயங்க நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த விசுவாசம், அதை யாக்கோபின் புஸ்தகம் 5:11 வசனத்தை வாசியுங்கள். யாக்கோபு 5:11. பொறுமையாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். இன்றைக்கு பல நேரங்களில் கடவுளோடும் மனுஷரோடும் எங்களுக்கு பொறுமையா இருக்க முடியல, பொறுமளந்து போயிடுறோம். கடவுளோடையும் பொறுமையா, கடவுளிடத்திலையும் இருக்க முடியல, பொறுமையா இருக்க முடியல, மனுஷனிடத்திலையும் பொறுமையா இருக்கவில்லை. ஆண்டவர் சொல்லுது, பொறுமையாயிருக்கிறவன் பாக்கியவான். பல நேரத்தில் எங்கள் அவசரப்படுகிறோம். நாங்கள் மோசே ஒரு கட்டத்தில் அவசரப்பட்டான், பேசு என்று சொன்ன பொழுது கண்மையோடு கூட பேசுன்னு சொன்னார், ஆனால் அவன் கோலால் அடித்தான். பார்க்க ஒரு விளைவுகள் வந்துச்சு. அதனால விளைவு வந்துச்சா இல்லையா? வந்துச்சு. தேவன் நேசித்த மக்கள்லாம், ஆனால் அதுக்கான ஒரு விளைவுகள் இருக்க, ஒரு பாதிப்புகள் அங்கே உண்டு. பல வேளைகளில் நாங்கள் இதை அறியாமல் இருக்கிறோம். என கருமானவர்களே, இதையும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சிந்திக்க வேண்டும். என கருமானவர்கள், தேவன் பலர் ஒரு வேளை 2000 வருடங்களுக்கு பின்பு பிரான்சில் நடந்த ஒரு குடும்ப முகாமிலே ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், கொடுத்த ஒரு பிரசங்கம் ஞாபகம் இருக்குன்னு தெரியல வந்தவர்களுக்கு. எங்களுடைய மீறுதல்கள் எங்களுடைய மீறுதல்களுக்கு மன்னிப்பு உண்டு. ஆனா அதுக்கான விளைவுகளை நாங்க என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளும். எத்தனை பேர் விளங்குறீங்க? எங்களுடைய மீறுதல்களுக்கு என்ன இருக்கு? மன்னிப்பு உண்டு. ஆனா அதனால வர்ற சில விளைவுகளை நான் ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். எதையும் செஞ்சு போட்டு ஆண்டவர் மன்னிச்சிட்டார், ஒன்றுமே இல்லை இந்த வாழ்க்கையில் நினைக்காதீங்க. மன்னிக்கிறார் உண்மைதான், ஆனால் அதுக்கு என்ன இருக்கு? சில விளைவுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். வேத வடிவம் ஆரம்பிச்சு இதுக்கான இதை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். தேவன் நேசித்த அநேக மனிதர்கள் தேவன் என்ன செய்தார்? மன்னித்தார். ஆனால் அதுக்காக சில காரியங்களை அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் பட வேண்டி இருந்துச்சு, கடந்து செல்ல வேண்டி இருந்துச்சு. ஆகவேதான் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நீங்கள் நல்லா யோசிக்கணும். ஒரு தீர்மானத்தை எடுக்கும் முன்பு நீங்க சரியா நீங்க யோசிக்கணும். ஒரு பாவத்துக்கு நீங்க விழுவதற்கு முன்பு நீங்க சிந்திக்க வேண்டும், ஐயோ நான் இந்த பாவத்தை செய்யறனே. ஒரு காலம் தேவன் என்ன மன்னிச்சாலும் அதுக்கான சில விளைவுகளை நான் சந்திச்சாக வேண்டும். என கருமணவளே சிந்தியுங்க. நாம் பொறுமையை நாங்கள் இழக்கிறோம். மோசே சில இடத்துல பொறுமை இழந்தான். பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நம் கடவுளத்தில் பொறுமை இழக்க பார்க்கிறோம், மனுஷ இடத்துல நாங்கள் பொறுமை இழக்க நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், ஜோபுடைய பொறுமையை நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஜோபுடைய பொறுமையை நீங்கள் யோசிச்சு பாருங்க. அவன் எவ்வளவு தூரமாய் பொறுமையாக இருந்தான், எவ்வளவு தூரம் வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கிறோம். பல வேலைகளில் பார்க்க அவனுக்கு வருகிற சோதனைகளை நாங்கள் பார்த்து முடிச்சோன்னா எல்லா பக்கத்தாலும் ஒரு மனுஷனுக்கு பார்க்கிறோம். வர்ற முன்பு கூட நான் சொல்லியிருக்கேன், எல்லா விதத்திலும் அவன் சோதனை வந்துச்சுது. எல்லா விதத்திலும் அவன் பார்க்க முடிச்சோன்னா இருக்கவே இயலாது. என்ன சொல்றது, யூதாஸ் மாதிரி தான் அவன் ஏதாவது செஞ்சிருக்கணும். அதுதான் மனைவியும் சொன்னான், நீர் என்ன செத்து போயிடும், நீரே என்ன செஞ்சிடும், செத்து போயிடும் சொன்னா ஒரு வேலை என்ன அர்த்தம், நீ தற்கொலை பண்ணிக்கொள்ளப்பா, செத்து போயிரு. அவன் ஒன்று அவனுக்கு நடக்கல, நீ செத்து போயிரப்பா. ஏன் மனைவியால தொல்ல, ஆசீர்வாதங்கள் எல்லாம் இழப்பு, பிள்ளைகள் எல்லாம் இழப்பு, எல்லா கஷ்டமும், உடம்புல வியாதி எல்லாமே. ஆனால் பொறுமையாக இருந்தான், நீடிய பொறுமையாக இருந்தான், சகித்து கொண்டாங்க இருந்தான். வியாதிகள் எல்லாம் இருக்குது, அவமானங்கள் எல்லாம் இருக்குது, பொறுமையாக இருந்தான். அதை ஆண்டவர் சொல்கிறார், பொறுமை நீடிய பொறுமையான இருக்கிறவன் பாக்கியவான். ஜோபு அங்கே பொறுமையை அங்கே காத்து கொண்டான். ஆகவே விசுவாசம் எங்களுக்கு என்னத்தை கொண்டு வரும்? விசுவாசத்தை என்னொரு வெளிப்பாடு, அது நீடிய பொறுமைக்குள்ளே எங்களை நடத்துனீங்க. நம்புங்க ஆண்டவரை, நீங்க நம்புங்க ஆண்டவரை. நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது அது உங்களை என்ன செய்யும்? நீடிய ஒரு பொறுமைக்குள்ளே நடத்தும், உங்களை காத்திருக்க பண்ணும். எப்ப இந்த காரியங்களை விட்டு நீங்க மட்டும் சொல்லி ஆண்டவரத்தை கேட்காதுங்க, ஆண்டவரே ஒரு வருஷம் பொறுமையா இருந்தேன். இல்ல, ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் எத்தனை வருஷம் பொறுமையா இருந்தார்? சில வழிகளை நாங்கள் மற்ற இடத்துல நாங்கள் கேட்கும் பொழுது 6 மாதத்துக்கு மேலே என்ன பொறுமையாக இருக்கலாது, 1 வருஷத்துக்கு மேலே என்ன பொறுமை, 5 வருஷத்துக்கு. அப்போ என் தேவன் உங்களோட வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் எத்தனை வருஷம் பொறுமையாக இருந்தார் உங்களுக்கு தெரியுமா? ஒருவேளை தேவனுடைய கோபம் முந்தி கொண்டிருக்குமானால் நம்ம எத்தனையோ பேர் இந்த இடத்துல நாங்கள் நின்றுருக்க மாட்டோம். தேவன் என்னுடைய வாழ்க்கையில் பொறுமையாக இருந்தார் நான் உங்கள்ட்ட சொல்கிறேன். அதனால் நான் இன்றைக்கு இங்கே நிற்கிறேன். என்னுடைய மீறுதல் நிமித்தம் தேவன் என் மீது கை வைப்பு வச்சிருப்பாங்களா? நான் இந்த இடத்துல நான் நின்றுருக்க மாட்டேன். என் தேவன் என்னிடத்தில் பொறுமையாக இருந்தேன், உங்களிடத்தில் பொறுமையாக இருக்கிறார். ஆனால் நாங்கள் இன்றைக்கி என்ன நினைக்கிறோம்? தேவனிடத்தில் பொறுமையாக இருக்க எங்களுக்கு விருப்பம் இல்லை, காத்திருக்க. மனுஷனிடத்தில் பொறுமையாக இருக்கிறல்ல எங்களுக்கு எல்லாம். விசுவாசமானது பொறுமைக்குள்ளே, நீடிய பொறுமைக்குள்ளே எங்களை நடத்தும் என்று சொன்னால், இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் விரும்புகிற காரியம் என்று சொன்னால், ஆவிக்குரிய கனிகள் எங்களிடத்திலிருந்து வெளிப்பட தேவன் விரும்புகிறார். ஆவிக்குரிய கனிகள் சொன்னால் என்ன? அன்பு, இரக்கம், சந்தோஷம், தாழ்மை, நீடிய பொறுமை எல்லாம் விளையாடும். மாம்சத்தின் கிரியைகள் என்ன? கோபம். ஒருவேளை பார்த்தோம்னா இந்த ஆவியின் கனிக்கு எதிராக சொன்னீங்கன்னு சொன்னால் முடிஞ்சுது. ஆவிக்கு கனிக்கு எதிராக சமாதானம், அங்கே சண்டை, இங்கே பொறுமையாக இருக்கிறான், இங்கே அவசரப்படுறான், இங்கே அமைய எரிச்ச போறான், எல்லாம் இதுக்கு எதிராக சொன்னீங்கன்னு சொன்னால் மாம்சம். இன்றைக்கி ஜோஜு பாருங்க, எனக்கு அறிமுகம், எனக்குள்ள உங்களுக்குள்ள எந்த கிரியை வெளிப்படுது, உங்களுக்கு எது வெளிப்படுது? நீங்க சமாதானம் பண்ணுகிற மக்களா இருக்கிறீங்களா? நீடிய பொறுமை உள்ளவளா நீங்க இருக்கிறீங்களா? புறம் கூறாம நீங்க இருக்கிறீங்களா? விட்டு கொடுக்கிறவளா நீங்க இருக்கிறீங்களா? இல்ல, எனக்குல ஆத்திரம், எனக்குல விட்டு கொடுக்காத தன்மை, எனத்துல பொறுமை இல்லாத தன்மை, எனத்துல சண்டையை மூட்டுற தன்மை இதுவா இருந்தா எனக்குள்ள என்ன கிரியை வெளிப்படுது? எனக்கு சற்று நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். எங்களை என்னையா நான் ஆராய்ந்து பார்க்கிறேன், உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். எவ்விதமான கிரிகை எங்களுக்குள்ளே இருந்து வெளிப்படுகிறது? ஆவியின் கனிகள் கனிகளா, மாம்சத்தின் கிரிகைகளா? ஆனால் விசுவாசம், உண்மையாய் தேவன் மீது வைக்கிற விசுவாசமானது எங்களை அங்கே பார்க்கிறோம் ஆவிக்குரிய கனிகளிலே எங்களை நடத்தும். எதிர ஆமை சொல்றீங்க, தேவன் மீது வைக்கிற அந்த விசுவாசமானது என்னையும் உங்களையும் ஆவிக்குரிய கனி. அதான் பார்க்கிறோம், யோபு நீடிய பொறுமை உள்ளவனாயிருந்தான், ஆக அவன் பாக்கியவான், நீடிய பொறுமை உள்ளவனாயிருந்தான். இன்றைக்கு நாம் எவ்விதமான கிரிகளை அங்கே நாங்கள் எங்களிடத்திலிருந்து அங்கே வெளிப்படுகிறது என கரிமானவர்களே, நான் நீங்களும் அசைக்கப்படும் பொழுது, ஒருவர் சொன்னார் கிறிஸ்துவன் அசைக்கப்படும் பொழுது அவனை அவனிடத்தில் எவ்விதமான கிரியை வெளிப்படுகிறது? எல்லா சூழ்நிலையிலையும் பார்த்த முடிச்சுன்னா, வியாதி அப்பையும் ஜோபுக்குள்ள கிரியை ஏதாவது செய்திருக்கலாம், மனைவியால தொந்தரவு பிரச்சனை அப்பையும் அவன் ஏதாவது செஞ்சிருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் நான் நல்லா இருக்கிறோம், அப்ப பிரச்சனை இல்லை, வியாதி வந்துட்டு, குடும்பத்தில் பிரச்சனை வந்துட்டு, மற்றாக்களால் ஏளனம் வந்துட்டு, சொத்துக்களை நீங்க ஆசீர்வாதம் இழக்கிறீங்க, இப்ப நீங்க அசைக்கப்படுறீங்க. அந்த அசைக்கப்படும் பொழுது உங்களுக்கு என்ன கிரிய வெளியால வருதோ அதுதான் உங்களோட ஆழத்தில் இருக்கிற உண்மையான கிரியைகள். ஆமேன். அதான் உங்களோட உண்மையான ஆழத்தில் இருக்கிற கிரியைகள். நீங்க அசைக்கப்படும் பொழுது நீங்கள் என்ன வெளியால வருகிறதோ அதுதான் உண்மையான உங்களுடைய கிரியைகள். அதுதான் உங்களுடைய மாம்சம் வெளிப்படுகிறதா, ஆவியின் கனி வெளிப்படுதா என்பதை நாங்கள் காண முடியும். ஆகவே முதலாவது நாங்கள் பார்த்தோம், விசுவாசமானது தியாகத்தை கொண்டு வருகிறது, இரண்டாவது விசுவாசமானது தைரியத்தை கொண்டு வருகிறது, மூன்றாவது விசுவாசமானது ஒரு நீடிய பொறுமையை உங்களுக்கு கொண்டு வருகிறது, நான்காவதா இறுதியாய் அங்கே நாங்கள் பார்க்கிற காரியம் யாக்கோபு 5:17-18. யாக்கோபு 5:17-18. அடைக்கப்பட்டுச்சு, வானம் திறக்கப்பட்டுச்சுது, வானம் அடைக்கப்பட்டுச்சுது, வானம் திறக்கப்பட்டுச்சுது. அவர் என்னை போல பாடுள்ள ஒரு மனுஷன் என கரிமானவளே பார்க்கிறோம். இந்த விசுவாசமானது பார்க்கிறோம், இந்த விசுவாசம் பார்க்கிறோம், அவனுக்குள்ளே அப்படிப்பட்டதான ஒரு ஜபத்தை ஏறெடுக்கும்படிக்காய் அந்த விசுவாசம் ஒரு பலத்தை கொடுத்து ஒரு ஜபத்தை செய்தான். அந்த ஜபம் அங்கே கேட்கப்பட்டது, விசுவாசம் உள்ள ஒரு ஜபம். இந்த விசுவாசம் என்னையும் உங்களையும் ஜபத்துக்களை நடத்தும். இந்த விசுவாசம் என்னையும் உங்களையும் ஜபத்துக்குள்ளே நடத்தும். என கருமணவளை எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் பார்க்கின்றோம், என கருமணவளை ஏதோ ஒரு ஜபம் அல்ல, ஏதோ ஒரு ஜபம் அல்ல, ஏதோ என கருமணவளை பார்க்கிறோம், அநேக ஜபங்கள் இருக்கிறது உண்மைதான், நீங்கள் ஜபிக்கிறது உண்மைதான். எத்தனை பேருடைய வாழ்க்கையில பார்க்கின்றோம், இந்த கடந்த நாட்களிலே ஆண்டவரே ஒரு ஆத்மா ரட்சியம் என்று சொல்லி எத்தனை பேர் நீங்க கண்ணீர் வடிச்சிருக்கிறீங்க, மனம் உடைஞ்சவர்களாய் எத்தனை பேர் முழங்காலில் நீங்கள் நின்றுருக்கிறீங்க. உங்களை யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஜபிச்சிருப்பீங்க, நான் உங்களை குற்றப்படுத்தலை, நிச்சயமாக நீங்கள் ஜபிச்சிருப்பீங்க எல்லாருமே. ஆனால் எத்தனை பேர் உண்மையிலே ஆராய்ந்து பாருங்க, யாராக இருந்தாலும் உங்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து பாருங்க, எத்தனை பேர் ஒரு கண்ணீரோடு கூட ஒரு ஆத்துமாக்க நீங்கள் ஜபிச்சிருப்பீங்க, உடைக்கப்பட்ட இருதயத்தோடு ஒரு ஆத்துமாக்க நீங்கள் ஜபிச்சிருப்பீங்க. நீ உங்களுக்காண்டி ஜபிக்கிற ஜபத்தை நான் சொல்ல வரல, உங்களுடைய பாதுகாப்புக்காண்டி ஜபிக்கிற ஜபத்தை நான் சொல்ல வரல, உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக ஜபிக்கிற ஜபத்தை சொல்ல வரல, நீங்கள் செஞ்சிருப்பீங்க கட்டாயம். ஆனால் இந்த ஜபத்தை அஞ்ஞானிகளும் செய்கிறாங்க, அவங்களுக்கும் பாதுகாப்பு வேணும். சபைக்கு வெளியில் இருக்கிற மக்களும் கேட்குறாங்க தங்களை பாதுகாக்க சொல்லி. ஆனால் மனம் திரும்புதல் விசுவாசத்துக்குள்ளேயும் இந்த விசுவாசம் கிரியைகளுக்குள்ளையும் கொண்டு போகும் பொழுது உங்களுடைய ஜபம் அர்த்தமுள்ளதாய் மாறும். ஆமேன். உங்களுடைய ஜபம் அர்த்தமுள்ளதாய் மாறும். இந்த ஜபம் எனக்காரம் எத்தனை பேர் ஒரு ஆத்துமா காணிக்கு நீங்கள் அங்கே அழுதுருக்கிறீங்க, கண்ணீர் வடித்திருக்கிறீங்க, மனம் உடைஞ்சிருக்கிறீங்க. ஐயா மறுத்து நான் கடந்த கிழமை நான் சொன்னேன், சபையானது அங்கே பார்க்கிறோம் உறங்குகிற ஒரு அழகியை போல மாறுகிறது. அது அழகுதான், அந்த உறங்குகிற ஒரு அழகி. எத்தனை பேர் சபை விழித்தெழ வேண்டும் என்று நீங்க ஜெபிச்சிருக்கிறீங்க? எத்தனை பேர் பார்க்கலாம் சபை கட்டப்பட வேண்டும். ஆண்டவரே நீ சொன்னீர், ஆண்டவரே என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்வதில்லை. ஆண்டவரே சபை கட்டப்பட வேண்டும், தேவ ஜனங்கள் பெருக வேண்டும். ஆண்டவரே நான் ஆராதிக்கிற சபை ஆண்டவரே அந்நிய ஆத்துமகளை நிரம்ப வேண்டும். இந்த சபை ஆண்டவரே கட்டப்பட வேண்டும். எத்தனை பேர் எல்லாம் இந்த பாரத்தோடு கூட நிற்கிறீங்க. ஆண்டவரே அந்த சபையில ஒரு இடைவெளி இருக்குமானால் அந்த இடைவெளி நிரப்ப நான் ஆயத்தம் பண்ணி எத்தனை பேர் இருக்கிறீங்க? எனக்கு ஆண்டவரே வெறுமனே ஜபிக்கிற ஜபம் ஒன்று உண்டு, ஆனால் உங்கள் இருதயங்களை ஊற்றி உடைக்கப்பட்ட இருதயம் உடையவர்களாய் கண்ணீரோடு கருத்தாய் தேவ சமூகத்தில் ஜபிக்கிற ஒரு ஜபம் அங்கே உண்டு. எலியாவுடைய ஜபம், அந்த நாட்களில் அவன் செய்த ஜபங்கள், விண்ணப்பங்கள், அவனுடைய காரியங்கள் வித்தியாசமாக இருந்தது. இன்றைக்கு இன்றைய நாட்களில் எலியாக்கள் எங்கே? சொன்னேன் அங்கே தாவிதுகள், இன்றைக்கு தாவிதை போல ஜன, இன்றைக்கு தாவிது இன்றைய நாட்கள் எங்கே? எலியாக்கள் எங்கே? ஏன் அவனும் நம்மை போல பாடுள்ள ஒரு மனிதன் தான். ஏன் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கை அவிதமாய் மாறக்கூடாது? ஏன் எங்களுடைய வாழ்க்கை அவிதமாய் மாறக்கூடாது? அங்கே நாங்கள் பார்க்கிறோம் ஒரு விசுவாசம் உள்ள ஒரு ஜபத்துக்குள்ளே அங்கே அவனை நடத்திட்டு அருமையான பார்க்கிறோம். முதலாவது அங்கே நாங்கள் பார்த்தோம் அது தியாகத்துக்குள்ளையும், அது மட்டுமல்ல இரண்டாவது அது தைரியத்தையும், மூன்றாவது அது பொறுமையையும், அது நம்பிக்கை உள்ள ஒரு ஜபத்தையும் ஜபத்துக்குள்ளும் இன்றைக்கு அதை அங்கே நடத்துகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே அவரை நாங்கள் விசுவாசிப்போம். அந்த மனம் திரும்புதல் எங்களை விசுவாசத்துக்குள்ளும், விசுவாசம் அங்கே கிரியைகளுக்குள்ளும் அங்கே நடந்து செல்லட்டும். இன்றைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில கிரியைகள் வெளிப்படுத்தப்படுகிறது? நீங்கள் மனசாபப்படுகிறது மட்டும் முக்கியம் இல்லை. திரும்பவும் சொல்லி நான் முடிக்க விரும்புகின்றேன். ஆண்டவரே நான் இந்த காரியத்தில் ஜாக்கிரதை இல்லாமல் இருந்துட்டேன். பல பேர் ஜப வழிகள் எங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வரும். ஐயோ நான் ஆத்மா குறித்து கவலை இல்லாமல் இருந்துட்டேன், ஐயோ நான் அன்றைக்கு செஞ்ச காரியம் தப்பு தான் ஆண்டவரே தெரியுது எனக்கு, ஆண்டவரே இந்த இதில் நான் இந்த காரியத்தில் நான் பரிசுத்தம் இல்லாமல் இருந்துட்டேன், பாவத்தில் விழுந்துட்டேன் தெரியும் ஆண்டவரே. நினைக்கிறது முக்கியம் அல்ல, மனசாபப்படுறது முக்கியம் அல்ல. மனசாபப்பட்டால் அது உங்களை விசுவாசத்துக்கு நடத்தும். அது விசுவாசத்துக்கு நடத்துறது உண்மையானால் அது கிரியைகளிலே அது வெளிப்படும். அப்படி வெளிப்படுகிறவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்களா? இந்த மாலை வேளையிலும் கூட நாம் எல்லோரும் இந்த வார்த்தையோடு கூட ஜபத்துக்காய் நாம் எழுந்து நிற்போம்.